வணக்கம் பொன் காந்தன் அவர்களே.
வணக்கம். வணக்கம்.
சனிக்கிழமை நடைபெறவுள்ள தேர்தலில் நீங்கள் தமிழ் தேசிய விடுதலை கூட்டமைப்பு சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகின்றீர்கள். மக்கள் உங்களுக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று முதலில் சொல்லுங்கள்.
நாங்கள் இந்த உதயசூரன் சின்னம் என்பது இப்பொழுது பொது சின்னமாக மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் பங்காளி கட்சிகளாக பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன. முன்னாள் போராளிகள் உட்பட பல கட்சிகள் இணைந்திருக்கின்றன. மேலும் எங்களை மக்களுக்கு ஒரு மாற்றம் தேவையாது. மாற்றத்துக்கான அரசியலுக்காக, மாற்றத்துக்கான தலைமையை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் இந்த உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிடுகிறோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றாமல் அரசாங்கத்தோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு எந்த லட்சியத்துக்காக எங்களுடைய மக்கள் இந்த ரத்தம் சிந்தினார்களோ போராடினார்களோ அதற்கு எதற்காக பயணித்தார்களோ அதை எதையுமே நிறைவேற்றாமல் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசினுடைய ஒரு பங்காளியாக மாறி அரசுக்கு சேவகம் செய்வர்களாக மாறி இன்றைக்கு எங்களுடைய இனத்துக்கு ஒரு துரோகத்தை செய்திருக்கிறது. எனவே அவசரமாக எங்களுடைய மக்களுக்கு ஒரு மாற்று தலைமை, மாற்று சக்தி ஒன்று, மாற்று மக்கள் இயக்கம் ஒன்று தேவையாக இருப்பதால் அதற்கு ஒரு பங்களிப்பை செய்வதற்காகவே நாங்கள் உதயசூரிய சின்னத்திலே போட்டியிடுவோம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுக்கு சேவகம் செய்பவர்களாக மாறி செயற்படுகிறது என்று சொன்னீர்கள். ஆனால் கடந்த காலத்தை எடுத்து பார்த்தால் நீங்கள் சார்ந்திருக்கின்ற திரு சுரேஷ் பிரேமச்சந்திரனாக இருக்கலாம் அல்லது திரு ஆனந்த சங்கரி அவராக இருக்கலாம், எல்லோருமே ஏதோ ஒரு காலகட்டத்தில் அரசோடு சேர்ந்தோ அல்லது சார்பாகவோ செயற்பட்ட வரலாறு இருக்கிறது இல்லையா? அப்படியான ஒரு சூழலில் ஒரு தீர்வுக்காக அரசோடு சேர்ந்து இயங்குவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்வதை நீங்கள் தவறாக எடுப்பதற்கு என்ன காரணம்?
இல்ல, அப்படி அல்ல. அது அவர்கள் இப்ப அவர்கள் சேர்ந்த காலத்துக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி குறித்த அரசோடு சேர்ந்திருந்தேன், ஆனந்த சங்கரி சேர்ந்திருந்தேன் சொல்கிறீர்கள். இது இவர்கள் எல்லாம் சேர்ந்திருந்த பிறகுதான் தமிழ்ல தேசியத்துறை மேலவர் பிரபாகரன் அவர்கள் இபிஆர்ல வையும் கூப்பிட்டு இருத்தி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி உங்களுக்கு தெரியும். அது தலைவரை விட பிரபாகரன் என்ற பெருந்தலைவனை விட மிஞ்சியவர்களும் கிடையாது. அவர்கள் அவர்தான் எங்களுடைய தலைவர். ஆகவே அவரே கூப்பிட்டு இருத்தி ஒரு கட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறார். ஆகவே அதுல இதுக்கு ஒரு பதில் கிடையாது. அவரே சிலவற்றை எல்லாம் அனுசரித்து மக்களுக்காக ஒரு பாரிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழத்தை பிரபாகரன் கைவிட்டார் என்று சொல்கிற அளவுக்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது. ஒரு அரசோடு பேச வேண்டும் என்றால் உரிமைக்காக அரசோடு சேர்ந்திருந்து பேசுவதல்ல, அரசினுடைய அரசுக்கு எதிராக எதிர்த்தரப்பில் இருந்து ஒரு தமிழர் தரப்பாக பேசுவதுதான் நியாயம். அதற்காகத்தான் மக்கள் இவர்களை அனுப்பினார்களே தவிர, அரசோடு சேர்ந்திருந்து கொண்டு ஒரு குறிப்பாக வரவு செலவு திட்டத்துக்கு கையெழுத்துவது இது போன்ற விடயங்களை சலுகைகளை பெற்றுக் கொள்வது, இப்ப குறிப்பாக 2 கோடி பெற்றுக் கொண்ட விஷயம் எல்லாம் வந்து அபிவிருத்தி என்ற பெயரில் வழங்கப்பட்ட ஒரு வகையான ஒரு அரசுக்கு சேவம் செய்வதற்கான கைக்கூலிதான் வழங்கப்பட்டது. ஆகவே இது அரசோடு சேர்ந்திருப்பது என்பது மக்களுக்கு கிடைக்கப்படுகிற ஒரு துரோகம். இன்றைக்கு பல பிரச்சனைகள் தீர்க்கப்படவே இல்லை, இதெல்லாம் மக்களுக்கு கிடைக்கப்படும் துரோகமாகவே கருதுகிறோம்.
சரி, அப்படி பார்த்தால் அரசோடு பேசாமல் அரசோடு சேர்ந்து இயங்காமல் எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வை எப்படி பெறலாம் என்று நினைக்கிறீர்கள் அல்லது அதற்கான என்ன திட்டத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்?
அரசோடு நான் கேட்கிறேன், அரசோடு சேர்ந்து எங்க எவரால் இந்த தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடிந்தது? டக்ளஸ் சிவரன் தான் உங்களுக்கு தெரியும், அரசோடு சேர்ந்தவர்களை பற்றி ஒரு வரலாறு இருக்கிறது. டக்ளஸ் சிவரன் சொல்கிறார், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இது போன்று பலர் இதுவரையும் அரசோடு சேர்ந்திருந்து இந்த மக்களுக்கான இந்த இன பிரச்சனைக்கான தீர்வு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அரசோடு சேர்ந்திருந்த அனைவருமே இந்த இனத்தினுடைய பிரச்சனைகளை தலைவிடப்படுத்திருக்கிறார்கள் தவிர இனப்பிரச்சனை தீர்வு பெற்றுக் கொள்ள முடியும். எனவே அரசோடு இது கரைவது என்பது, அரசியல் கரைவது என்பது எங்கள் இனத்துக்கான பிரச்சனையை தீர்ப்பதற்கான உபாயமாக கருத முடியாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. இதுவரை எந்த தரப்பிலும் அரசோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடந்தது, விடுதலை புலிகள் அப்படி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, திண்டுக்குழு பேச்சுவார்த்தை நடத்துகிற ஒழுங்கு அப்படி பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை. தமிழ் தரப்பாக இருந்து கொண்டுதான் பேச வேண்டுமே ஒழிய அரசோடு சேர்ந்து தீர்வை பெறுவது என்பது அது எந்த காலத்திலுமே நடக்காத விடியா.
இதேவேளை நீங்கள் ஆரம்பத்தில் வீடு கூட்டமைப்பின் சார்பில் நின்றீர்கள், பின்னர் டெலோவோடு சேர்ந்தீர்கள், இப்போது உதயசூரியனில் போட்டியிடுகின்றீர்கள். இப்படி நீங்கள் மாறிக்கொண்டே இருப்பதால் மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து வாக்களிப்பார்கள் என்று நினைக்கிறீர்களா?
அவர்கள் கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது, கூட்டமைப்பு என்பது கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது அதிலிருந்து விலக்குவது தவிர்க்க முடியாது. அவர்கள் நிரந்தரமான கொள்கை இருக்க வேண்டும். கூட்டமைப்பு என்பது நிரந்தரமான கொள்கையோடு இருந்தால் டெலோ என்பதும் இல்லாம வீடு என்பது எல்லாம் ஒன்றுதான். கூட்டமைப்பு என்பது ஒரு சின்னத்தின் வீடானது, அதுக்கு நின்றால் ஒரே கட்சி தான் அது. ஆகவே அவர்கள் வந்து கொள்கைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது மக்களுக்கு வழங்கி வாக்குறுதி நிறைவேற்றாமல் நாங்கள் வாக்குறுதி வழங்கினோம், மக்களை ஏமாற்றும் பொழுது அவர்களோடு செய்கிற தவறுக்கு நாங்கள் காலம் தருகிற தீர்ப்பு.
சரி, இந்த தேர்தலில் என்ன கொள்கைகள் அல்லது என்ன திட்டங்களை முன்னிறுத்தி நீங்கள் போட்டியிடுகின்றீர்கள்?
உள்ளூராட்சி சபை தேர்தல், சாதாரணமாக உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது மக்களுக்கான அடிப்படை கட்டுமானங்கள், இந்த வீதி உள்ளூர் வீதிகள், வீதி வெளிச்சம், முன்பள்ளிகள், போஷாக்கு, இது போன்ற இந்த கடமைகளுக்காகத்தான் இந்த உள்ளூராட்சிகளுடைய கடமைகள். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இன்று அரசியல் ஜாப் நிறைவேற்ற வேண்டுமானால் மக்களுக்கு இந்த உள்ளூராட்சி சபையூடாக ஆணையை கேட்கிறது என காரணத்தால் நாங்களும் இந்த அரசியல் ஜாப்பு என்பது மக்களுக்கு எதிராக, இது ஒரு பௌத்த நாடு என்றும் அல்லது ஏகீராட்சியம் என்றும் ஒரு ஒத்தியாட்சி நாடு என்றும் என்று முன்மொழியப்படுகின்ற இந்த இந்த அதிகார அரசியல் ஜாப்பு உருவாக்கத்தை எதிர்ப்பதற்காக, அந்த அரசியல் ஜாப்புக்கு ஆணை மக்களை ஆணை வழங்காமல் தடுப்பதற்காக ஒரு தெளிவுறுத்தலை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த பரப்புரைகளை இங்கு மக்கள் மத்தியில செய்து வருகிறோம். அது அது ஒரு பிரதான கடமை. ஆகவே இந்த கட்சி வெற்றி வருகின்ற சந்தர்ப்பத்தில், இது போன்ற கொள்கையுடைய கட்சிகள் வெற்றி வருகின்ற சந்தர்ப்பத்தில், எதிர்காலத்திலே இது ஒரு பாரிய மக்கள் இயக்கமாக, குறிப்பாக முதலமைச்சரை மையப்படுத்தி, ஒரு வடக்கு முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயாவை மையப்படுத்தி ஒரு மக்கள் இயக்கமாக இது மாறும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு.
சனிக்கிழமை நடைபெற இருக்கின்ற தேர்தலில் உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்று சொல்லுங்கள்.
கணிசமான வெற்றி நாங்கள் பெறுவோம், நிச்சயமாக பெறுவோம், கணிசமான வெற்றி பெறுவோம். இந்த முறை வடக்கு கிழக்கிலே ஒரு இரண்டாவது பாரிய சக்தியாக சூரியன் உருவெடுக்கும்.
மிக்க நன்றி பொன்காந்தன் அவர்களே, வெற்றிக்கு வாழ்த்துக்கள்.
நன்றி, நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.